ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கோடி ருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 16. ரிஷிகள் வேண்டுகிறார்கள், சூதரே, இனி மூன்றாவதான ஜோதிர்லிங்கமான மகாகாலேஸ்வரர் பற்றி தயவு செய்து கூற வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, நானே பாக்யசாலி, இன்று பிறவி பயனை பெற்றேன். எப்படி தெரியுமா? தங்களை போன்ற சான்றோர்களது இணக்கம் கிடைத்ததே. சான்றோர்களது நட்பு இணக்கம் என்றும் இனிமை பயப்பதே ஆகும். ஆகவே இன்றே நான் பெரும் பேறு பெற்றேன், இதுவே என் பாக்கியம் என்று எண்ணி பாவம் போக்கும் பரம பாவனமான கதையை கூறுகிறேன். அவந்தி என்ற அழகான ஒரு நகரம், அது ஒரு முக்தித்தலம், சிவனார் உகந்த தலம், புண்ணியத்தலம், உலகையே பரிசுத்தப்படுத்துவது. அந்நகரில் ஓர் அந்தணர் இருந்தார். அவர் பிறரது நலனையே நாடுபவர், நல்லதையே செய்பவர். வேதத்தை அத்தியயனம் செய்வதிலும் அதில் கூறப்பட்ட அனுஷ்டானங்களை செய்வதிலும் காலம் கழிப்பவர். வீட்டில் தினமும் அக்னிஹோத்திரம் செய்பவர். சிவபூஜையை தவறாது செய்பவர். அதுவும் மண்ணால் பிடித்த பார்த்திவலிங்கத்திற்கே பூஜை. அவரது திருப்பெயர் வேதப்பிரியர். என்றும் ஞானத்தை பெறுவதிலேயே ஊக்கம் கொண்டவர். ஆகவே அவர் நற்கர்மங்களை செய்வதால் கிட்டும் பயனை பெற்று நற்கதி அடைந்தார். இவ்வாறான பேர் சான்றோர்களுக்கும் பிறர்க்கு அரிது. இவருக்கு இவரை போன்றே சிவ பூஜா துறந்தரராக 4 குமாரர்கள் இருந்தனர். அவர்கள் சிவ ஒளியுடன் திகழ்பவர்கள். அவர்கள் திருப்பெயர்கள் என்ன தெரியுமா? தேவப்பிரியன், பிரியமேதன், சுகிருதன், சுவிருதன். அவர்களது நற்கர்மங்களால் அவர்களது சுகமும் வளர்ப்பினை நிலவென மேலும் மேலும் வளர்ந்தது. அதனால் அவந்தி நகரமே பிரம்மதேஜஸ் கொண்டு விளங்கியது. இச்சமயத்தில் ரத்னமாலை என்கிற பர்வதத்தில் தூஷணன் என்கிற ஒரு கொடிய அசுரன் இருந்தான். பிரம்மதேவரிடம் வரம் பெற்ற அவன் அறநெறி விடுத்த மறநெறியாளன். வேதம், அதில் கூறப்பட்ட அறநெறிகள், அதை பின்பற்றி ஒழுகும் சான்றோர்கள் ஆகியவற்றிற்கு அழிவு செய்ய முற்பட்டான். நித்தம் அனுஷ்டானத்தில் இருந்த அறநெறி முறைகள் வெகு தூரத்திற்கு தூக்கி எறியப்பட்டன. திருத்தலங்கள், புண்ணிய நதிகள் ஆகிய இடங்களில் நிலவி வந்த தர்ம நெறிகள் அழிக்கப்பட்டன. பூமியில் எங்கும் அறநெறிகள் தழைக்காது மரநெறிகள் ஓங்கி வந்த அச்சமயத்தில் அவந்தியில் மட்டும் அறநெறிகள் தழைத்திருப்பது கண்டு பொறுக்காத அவசுரன் தூஷணன் அங்குள்ள அந்தணர்களை அழிக்க முற்பட்டான். அவனது கட்டளையை ஏற்று 4 கொடும் அசுரர்கள் 4 திக்குகளிலும் சென்றனர். ஆனால் சிவனையே நம்பி இருக்கும் அடியார்கள் அவர்களை கண்டு அஞ்சவில்லை. ஆனால் மற்ற மக்கள் மிகவும் அச்சம் கொண்டு அந்தணர்களை சரண் அடைய அவர்கள், அன்பர்களே, சிவபிரானின் திருவடிகளிலே நம்பிக்கை வையுங்கள். அவர் இந்த அசுரர்களின் பயத்தை நீக்குவார். அவரை தவிர நமக்கு வேறு புகழ் இடம் இல்லை என்று தேற்றதவு கூறி பின் சிவ தியானத்திலேயே ஆழ்ந்தனர். இதற்கிடையில் அசுரன் தூஷணன் தனது சேனைகளோடு அங்கு வந்து விட்டான். அடி, கொல், வெட்டு, விலங்கிடு என்று உத்தரவிடலானான். வேதப்பிரியனின் குமாரர்கள் சிவ தியானத்திலேயே ஈடுபட்டிருந்ததால் அசுரன் கூறியதை கேட்கவில்லை. இதனால் சிலங்கொண்ட அவ்வசுரன் இவர்களை கொல்ல முயற்சிக்கும் போது அவர்கள் பூஜித்து வந்த பார்த்திவலிங்கத்தின் நடுவே பெருத்த சத்தத்துடன் ஒரு குழி விழுந்தது. அக்குழியில் இருந்து சிவபெருமான் மகாகாலன் என்கிற திருப்பெயருடன் தோன்றினார். தீயவர்களை அடித்து நல்லவர்களை காத்து அருள்பவர் அல்லவா அவர்? அவ்வாறு தோன்றிய சிவபிரான் தூஷணனை கண்டு, அடே துஷ்டனே, உன்னை போன்ற தீயவர்களை அழிக்கவே தோன்றிய மகாகாலன் நான், நீ வந்தனர்களை விடுத்து நகர்ந்து சென்று விடு என்று எச்சரித்தும் அவ்வசுரன் நகராததால் தனது ஹூம் என்கிற அதட்டலால் அசுரனை அவனது சேனையுடன் சாம்பராக்கினார். சிலர் வதைக்கப்பட்டனர், சிலர் ஒடி ஒளிந்தனர். தீயவனான தூஷணன் சிவர்வரானால் கொல்லப்பட்டான். சூரியனை கண்ட இருள் போல சிவனாரை கண்ட அசுர சேனைகள் மறைந்தன. தேவர்கள் துந்திவி வாத்தியத்தை முழங்கினர், மலர்மாதி பெய்தனர். அங்குள்ள அந்தணர்களை தேற்றரவு செய்த இறைவன் வரம் கேட்கச் சொல்ல அவர்கள் இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி வணங்கி, மகாகாலரே, தேவாதி தேவரே, மகாதேவரே, தீயோர்களை அழிப்பவர் தாங்கள். இச்சம்சார கடலிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள். தாங்கள் உலகை காத்திட இங்கேயே நித்தியவாசமி செய்துள்ள வேண்டும். தங்களை தரிசிப்பவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று வேண்டினர். இவ்வாறு அவர்கள் வேண்டவே இறைவனும் அவர்களுக்கு முக்தி அளித்து அடியார்களை காக்க திருவுள்ளம் கொண்டு அக்குழியிலேயே தங்கினார். அந்த அவந்தி நகரை சுற்றி 4 இரண்டு மைல் தூரத்திற்கு எங்கும் சிவலிங்கமயமாயிற்று. இந்த மகாகாலேஸ்வரரை தரிசித்தால் கனவிலும் துன்பம் நேராது. எந்தெந்த விருப்பங்களோடு இச்சிவலிங்கத்தை உபாசிக்கிறானோ அவன் அவ்விருப்பங்களையெல்லாம் பெறுவான், முடியில் முக்தி இன்பமும் பெறுவான். அத்தியாயம் 17. சூதர் கூறுகிறார், அன்னனர்களே, அடியார்களை காத்தருள்வதையே குறிக்கோளாக கொண்ட ஸ்ரீ மகாகாலர் என்கிற ஜோதிங்கத்தின் பெருமையை கேட்பது பக்தியை வளர்ப்பதாகும். உஜ்ஜயினி என்னும் நகரத்தை ஆண்டு வந்தவன் சந்திரசேனன் என்கிற அரசன். இவன் அறியாத சாஸ்திரங்களோ கலைகளோ இல்லை, பரம சிவபக்தன், புலனடக்கம் கொண்டவன். சிவபிரானது பார்ஷதர்களில் மிகவும் முக்கியமான அனைத்து உனைகளினாலும் போற்றி வணங்கத்தக்க மணிபத்ரன் என்பவன் இம்மன்னனின் நெருங்கிய நண்பர். மன்னனிடம் மிகுந்த அன்பு கொண்ட அவன் ஸ்ரீமன் நாராயணன் அணிந்துள்ள கௌஸ்துவமணி போன்றும் சூரியனை விட பிரகாசமானதுமான சிந்தாமணி என்கிற ஒரு சிறந்த மணியை அவனுக்கு அளித்தான். அம்மணியை தரிசிப்பது, அதை பற்றி நினைப்பது, கேட்பது ஆகியவற்றாலே மனிதர்கள் பல பல நன்மைகளை பெறலாம். சிவபெருமானையே அண்டி நிற்கும் சந்திரனசேனன் அச்சிந்தாமணியை கழுத்தில் அணிந்து அரசு கட்டிலில் விற்றிருக்க அக்காட்சி தேவர்கள் மத்தியில் சூரிய தேவனே அமர்ந்திருப்பது போன்று தோன்றுமா? இதை கண்ட மற்ற மன்னர்கள் மனதில் பேராசை மூண்டது. அதனால் அவர்கள் கலக்கம் கொண்டனர். அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பெரும் படையுடன் உஜ்ஜயினி நகரத்தின் நாற்புறம் சூழ்ந்து கொண்டனர். இதை கண்ட சந்திரசேனன் மகாகாலேஸ்வர ஜோதிலிங்கத்தை சரணம் பற்றி பகல் இரவு என்று பாராமல் மன ஒடுக்கத்தோடு உபவாசம் இருந்து ஆராதிக்கலானான். இவனது பக்தி கண்டு மகிழ்ந்த இறைவன் ஒரு உபாயம் செய்யலானார். இச்சமயத்தில் அங்கு சிறந்த நகரத்தில் ஓர் இடைப்பெண் வசித்து வந்தாள். அவளுக்கு ஒரே ஒரு மகன், அவளோ விதவை. அவள் உஜ்ஜயினி நகரில் வெகு காலமாக வசித்து வருபவள். ஒரு நாள் அவள் தனது 5 வயது மகனுடன் மகாகாலேஸ்வரர் திருக்கோயில் சென்றார். அங்கு மன்னன் செய்யும் சிவபூஜையை மிகுந்த பக்தியோடு தரிசித்தார் மிகவும். பின்னர் அவள் சிவபிரானை வணங்கிவிட்டு தன் குடிலுக்கு வந்தாள். இவளது மகனும் அச்சிவபூஜையை நன்கு கவனித்து பார்த்தான். அவனுக்கு இருந்த குதூகலத்தில் தானும் சிவபூஜை செய்ய விரும்பினான். ஆகவே தன் குடிசைக்கு பக்கத்தில் இருந்த ஓர் அழகிய கல்லை எடுத்து வந்து அதை தன் குடிசை அருகிலேயே ஒரு தனித்த இடத்தில் வைத்தான். அதையே சிவலிங்கமாக பாவித்தான். பக்தியின் மேலீட்டினால் செயற்காயாக நறுமணச் சந்தனம், அலங்காரத்திற்கான பூக்கள், அழகிய வஸ்திரம், நறுமண தூபம், தீபம், மங்கள அச்சதை முதலியனவற்றை சேகரித்தான். மன உரிமையோடு பூசித்தான். மனதளவிலேயே இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்தான். அழகிய இலைகள் பூக்கள் கொண்டு பூஜித்தான். பலவாறாக நடனமாடினான். திரும்ப திரும்ப இறைவன் திருவடிகளில் தலை வணங்கினான். இச்சமயத்தில் சிவனிடமே மனத்தை செலுத்தி உலகை மறந்திருந்த தன் மகனை அவ்விடைப்பெண் உணவு கொள்ள அழைத்தார். அவனது மனம் முழுவதும் சிவபூஜையில் அன்றோ ஒருங்கிணைந்துள்ளது. பலமுறை அழைத்தும் தன் மகன் வராதது கண்ட தாய் அங்கு வந்தாள். மகன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்திருப்பது கண்ட அவள் மகனை பிடித்து இழுத்தாள். அவன் அசையக்கூட இல்லை. இதனால் சினம் கொண்டவள் மகனை அடித்தாள். அழைத்தும் இழுத்தும் அடித்தும் மகன் கண் திறந்து பாராததால் மேலும் சினந்த அவள் அச்சிவலிங்கத்தை எடுத்து சிறிது தூரத்தில் விட்டெறிந்தாள். பூஜைக்கான பொருட்களையும் அழித்தாள். அதைக் கண்டு அச்சிறுவன் ஐயோ ஐயோ என்று அலறி அழ ஆரம்பித்தான். தாயோ அவனை மிரட்டிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள். தாய் சிவபூஜையை கெடுத்தது கண்ட சிறுவன் தேவதேவா மகாதேவா என்று அலறி மூச்சித்தான். கண்களில் நீர் வெள்ளமெனப் பெருகியது. 2 மணி நேரம் கழித்து மூச்சை தெரிந்து கண் திறந்தான். கண் திறந்து பார்க்க இவனது சிறு குடிசையே சிவன் அருளால் மகா காலேஸ்வரரது அழகிய திருக்கோயிலாயிற்று. மணிமயமான திருக்கம்பங்கள், தரையெங்கும் படிகற்கற்கள் பரவி இருந்தது. பொற்கலசங்கள் அச்சிவாலயத்தின் அழகை பன்மடங்கு ஆக்கியது. அச்சிவாலயத்தின் அகன்ற வாயிற்படி, நிலை கதவு, முன்வாசல் அனைத்தும் பொன்னயம். ஆலயத்தின் நடுவில் நீல ரத்தனங்கள் வைரக்கற்கள் வரைந்து வைத்து செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த மேடை. அம்மேடையின் நடுவில் ரத்தனமயமான ஒரு சிவலிங்கம். அச்சிவலிங்கத்தின் மேல் தன்னால் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அத்தனையும் கண்ட அச்சிறுவன் உடனே எழுந்திருந்தான், வியந்தான். பரமானந்த பெருங்கடலில் மூழ்கினான். பல்வாறு துதித்தான், பலவாறாக துதித்தான். சிவபிரானது திருவடிகளில் தலை சாய்த்து வணங்கினான். சூரியன் அஸ்தமித்தது. பின் அச்சிறுவன் அவ்வாலயத்தின்றும் வெளிவந்தான். தன் குடிசை இந்திரனது திருமாளிகை போல் ஒளிர்வதைக் கண்டான். வீடெங்கும் தங்கமயம். அம்மாளிகையினுள் நுழைந்த சிறுவன் ஆங்காங்கே பொன்னும் மணியும் குவிந்திருக்க தன் தாய் பொன்னும் மணியும் இழைத்த திரு ஆபரணங்கள் அணிந்து தேவருலக பெண் போல் ஓர் அழகிய கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்க கண்டான். அச்சிறுவன் தாயை எழுப்பினான். இவ்வளவும் சிவனாரது திருவருளன்றோ? எழுந்திருந்தவள் இவ்வளவையும் கண்டு திகைத்தாள். ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தவள் தனது மகனை மார்போடு அணைத்துக் கொண்டாள். தன் மகன் கூற சிவபிரானது திருவருளை கேட்டறிந்தாள். உடனே நடந்த விவரங்கள் அனைத்தையும் சிவபிரானது திரு ஆராதனத்திலேயே மூழ்கியிருக்கும் மன்னனுக்கு தெரிவித்தாள். மன்னனோ தன் நியமங்களை, அதாவது கடமைகளை பூர்த்தி செய்தவன் இரவு நேரத்தில் அங்கு வந்து பார்த்தான். சிவபிரானையே மகிழச் செய்த சிவிருவனது பெருமையை கண்டான். மன்னனுடன் மந்திரிகளும் புரோகிதர்களும் கூட இதைக் கண்டு வியந்தனர். அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர். கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. சிவபிரானது திருப்பெயரை உறக்க கூறிய வண்ணம் மன்னன் அச்சிறுவனை மார்போடு அணைத்துக் கொண்டான். அது ஒரு பெரும் விழாவாக காணப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியில் சிவபிரானது திருப்பெயரை உறக்க கூறினர், போற்றி புகழ்ந்தனர். இந்நிகழ்ச்சி நடந்த அவ்விரவரும் முழுவதும் ஒரு நொடியெனக் கழிந்தது. போர் முழக்கமிட்டு நாற்புறமும் சூழ்ந்துள்ள மன்னர்கள் விடிவோரையில் தம் ஒற்றர்கள் வாயிலாக அங்கு நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் செவியுற்று வியந்தனர். பின் அனைவருமாக ஒன்று கூடி இந்த சந்திரசேனன் பரம சிவபக்தன், ஆகவே இவனை வெல்வது மிகவும் கடினம். மகா காலேஸ்வரது நகரமான உஜ்ஜயினியை இவன் சிறிதும் பயமின்றி பரிபாலித்து வருகிறான். அவரது நகரில் உள்ள சிறு பையனே துணை சிவபக்தனாக இருக்க மன்னரை பற்றி என்ன சொல்வது? இவரோடு நாம் பகை பாராட்டினால் சிவபிரானது கோபத்திற்கு அளாவோம், அதனால் நாமும் அழிந்து விடுவோம். ஆகவே இவனோடு நட்பு கொள்வதுதான் நலம். இதனால் சிவபிரானும் நம் மீது கருணை புரிவார் என்று பேசிக் கொண்டனர். சூதர் கூறுகிறார், மகிழ்ச்சிகளே, இவ்வாறு நிச்சயித்த மன்னர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டனர், பகைமையை ஒழித்தனர். சந்திரசேனனது அனுமதி பெற்ற அம்மன்னர்கள் மகிழ்ச்சியோடு மகாகாலரது அந்நகரினுள் சென்ற நுழைந்தனர், மகாகாலரை பூஜித்தனர். பின் அந்த இடைப்பெண்ணின் பெறக்கரிய பெரும்பேற்றை வியந்து போற்றிய வண்ணம் அவளது வீட்டிற்கு சென்றனர். மன்னன் சந்திரசேனன் முன் சென்று அவர்களை முகமன் கூறி வரவேற்றான். விலை மதிப்பற்ற இருக்கையில் அமர்ந்த அவர்கள் வியந்தனர், மகிழ்ந்தனர். இடைச்சிறுவனுக்கு அருள் புரிய தானாக தோன்றிய சிவலிங்கத்தையும் திருக்கோயிலையும் கண்டனர். தங்களது மனதை சிவ பரம்பொருளிடமே ஒடுக்கினர். பின் அனைவரும் சிவன் அருள் வேண்டி அச்சிறுவனுக்கு பல பல பொருள்களை பரிசாக வழங்கினர். பின் அவர்கள் அனைவரும் தங்கள் ராஜ்யங்களில் இருக்கும் இடையர்கள் அனைவருக்கும் இச்சிறுவனை மன்னனாக ஆக்கினர். இக்காலகட்டத்தில் அனைத்து தேவர்களாலும் வணங்கப்படுகின்ற தேஜோமானான அனுமான் அங்கு வந்து தோன்றினார். அவரை கண்டதும் அனைவரும் சட்டனை எழுந்து நின்றனர். பக்தி மிக தலை சமைத்து வணங்கினர். அவர்களது பூஜையை ஏற்ற ஆஞ்சநேயர் அவர்கள் மத்தியில் அமர்ந்து அவ்விடை சிறுவனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அம்மன்னர்களை பார்த்து, மன்னர்களே, நீங்களும் மற்ற உடல் படைத்த ஜீவராசிகளும் நான் சொல்வதை கேளுங்கள். இதனால் உங்கள் அனைவருக்கும் நலன்கள் பல விளையும். உலகத்தினர் அனைவருக்கும் சிவபிரானே அன்றி வேறு எவரும் சரணமாக இவ்விடை சிறுவன் சிவபூஜையை கண்டான். அவ்வளவுதான், மந்திரம் எதுவும் தெரியாது. பூஜையில் கொண்ட ஆசையின் உந்துதலால் மந்திரமின்றி பூஜித்தாலும் சிவன் அருளை பெற்றான். இதுவன்றோ பெரும் பெறற்கரிய பெரும்பேறு! இடைக்குலத்தின் பெருமையை உயர்த்திய இச்சிறுவனன்றோ பரம சிவபக்தன். இவன் இகவர இன்பங்களை பெற்று முடிவில் முக்தியும் பெறப்போகிறான். இவனது வம்ச பரம்பரையில் 8வது தலைமுறையில் பெரும் புகழுடன் நந்தன் என்பவன் பிறக்கப் போகிறான். அவனுக்கு ஸ்ரீமன் நாராயணரே, ஸ்ரீ கிருஷ்ணன் என்கிற திருப்பெயருடன் மகனாக அவதரிக்கப் போகிறார். இன்று முதல் இவ்வுலகம் இவனை ஸ்ரீகரன் என்கிற திருப்பெயரால் புகழட்டும் என்று கூறியருளினர். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, இவ்வாறு கூறிய வானர சிரேஷ்டரான அனுமான் மன்னர்கள் அனைவரையும் கருணையோடு கடாட்சித்து பின் அவ்விடை சிறுவனுக்கு சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியை தரும் சிவ உபாசனைக்கான அனைத்து அறநெறி முறைகளையும் உபதேசித்தார். பின் அனைவரும் பார்த்திருக்க அங்கேயே மறைந்து அருளினார். மன்னர்களும் சந்திரசேன மன்னனிடம் விடைபெற்று தங்கள் ராஜ்யம் திரும்பினர். அனுமானிடம் உபதேசம் பெற்ற ஸ்ரீகரன் என்னும் இடை சிறுவனும் அறநெறி பிறழாத அந்தணர்களோடு கூடி சிவோபாசனை செய்யலானான். மன்னனும் சிறுவனும் இருவருமாக மகாகாலேஸ்வரரை நித்தமும் வழிபடலாயினர். காலம் வந்தபின் முக்தியும் பெற்றனர். மகா காலேஸ்வரரான இஜோதிலிங்கம் சான்றோர்களது பெரும் நிதி, தஞ்சம் புகுமிடம், தீயோர்களை அழித்து நல்லோர்களை வாழ வைப்பவர். இச்சரிதம் அனைத்து சுகங்களையும் அழிப்பது சிவபக்தியை நல்குவது, அதை பன்மடங்காக வளர்ப்பது, வர்க்கத்தையும் அழிப்பது. அத்தியாயம் 18. ரிஷிகள் கேட்கிறார்கள், சூத புராணிகரே, இதுவரை அடியார்களை ஆட்கொண்டிருந்தும் மகா காலேஸ்வர ஜோதிலிங்கத்தின் அற்புதமான வரலாற்றை கூறினீர்கள். இனி 4வது ஜோதிர்லிங்கமான ஓங்காரேஸ்வரர் பற்றி கூற வேண்டுகிறோம். அது ஓங்காரத்தலத்தில் உள்ளதாம். அச்சிவலிங்கத்தின் தோற்றம் பற்றி தயவு செய்து கூறுங்கள். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, ஓங்காரம் என்னும் தலத்தில் பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஜோதிலிங்கம் எவ்வாறு தோன்றினார் என்பதை கூறுகிறேன். அன்போடு கேளுங்கள். முன்பொரு சமயம் தேவரிஷி நாரத பகவான் கோகர்ண க்ஷேத்திரம் சென்று அங்கு விளங்கும் கோகர்ணேஸ்வரர் என்கிற சிவபெருமானை மிகவும் பக்தியோடு பூஜித்து வந்தார். பின் சிறிது காலம் கழித்து அம்முனிவர் அங்கிருந்து புறப்பட்டு விந்தியமலைச்சாரலுக்கு வந்தார். விந்தியமலை அரசன் அவரை மிகவும் பக்தியோடு உபசரித்தான். அவன் தன்னிடம்தான் அனைத்தும் உள்ளனவே, எதற்கும் குறைவில்லையே என்று சிறிது செருக்குடன் நாரதர் முன் வணங்கி நின்றான். அவனது செருக்கை அறிந்த நாரத மகரிஷி சற்றே பெருமூச்செறிந்தார். அவர்தான் செருக்கர்களின் செருக்கை அடக்குபவராயிற்றே. நாரதர் பெருமூச்செறிந்தது கண்ட விந்தியன் மகரிஷியே, என்னிடம் என்ன குறை கண்டு பெருமூச்சு விட்டீர்கள்? அதன் காரணம் என்ன என்று கேட்டார். நாரதர் பதில் கூறுகிறார், விந்தியனே, உன்னிடம் அனைத்தும் தான் இருக்கிறது. ஆனால் மேரு பர்வதம் உன்னை விட உயர்ந்திருக்கிறானே. அவனது கொடுமுடிகள் தேவர் உலகம் வரையன்றோ உயர்ந்துள்ளது. ஆனால் உனது கொடுமுடியோ அவ்வளவு உயர்வில்லையே, அவ்வளவு உயரம் இல்லையே. இவ்வாறு கூறிய நாரதர் வந்த வழியே திரும்பிச் சென்றார். நாரதர் கூறியதை கேட்ட விந்தியவரையரசன், என் வாழ்வே வீணாகிவிட்டதே என்று தன்னையே நொந்து கொண்டான். பின், சரி இதுவும் நன்மைக்கே, விஸ்வநாதரான சிவபிரானை குறித்து கடுந்தவம் செய்வேன் என்ற மனதில் உறுதி கொண்டு சிவபிரானையே சரணம் பற்றினான். ஓங்காரம் எங்கு விளங்குகிறதோ அந்த தலத்திற்கு சென்றான். மகிழ்ச்சி பொங்க மண்ணினால் ஒரு சிவலிங்க திருமேனியை ஆக்கினான். பூசனை புரிந்தான். சிவத்தியானத்தில் ஆழ்ந்தான். இவ்வாறு 6 மாத காலம் கழிந்தது. தவம் செய்யும் இடத்திலிருந்து சிறிதும் நகரவில்லை, ஏன் அசையக்கூட இல்லை. இக்கடுந்தவத்தைக் கண்ட பார்வதிநாதன் மகிழ்ந்து அவன் எதிரில் தோன்றி காட்சியளித்தார். இக்காட்சி யோகிகட்கும் கிடைத்து அரிதாகும். அப்பொழுது சிவபெருமான் விந்தியனை நோக்கி, விந்தியனே, உன் தவம் கண்டு மகிழ்ந்தேன். அடியார்களது விருப்பங்களை நிறைவேற்றுவதென்றோ எனது எண்ணம் என்று கூறி அருளினார். விந்தியன் கேட்கிறான், தேவதேவனே, சம்புவே, தாங்கள் அடியார்களுக்கு எளியவரன்றோ? தாங்கள் என் மேல் கருணை கொண்டுள்ளது உண்மையாகில் நான் விரும்பியவாறு காரியங்களை நிறைவேற்றி தருவரமாற அறிவை தந்துடுக. இதை கேட்ட சிவபெருமான், அந்தோ இந்த முட்டாள் மற்றவர்களுக்கு தீமை அளிப்பதான வரத்தை என்றோ கேட்கிறான். என் செய்வது, நான் தரும் வரம் பிறருக்கு கேடு விளைவிக்காத நன்மையே தருவதாக ஆகட்டும் என திருவள்ளம் கொண்டு, விந்தியனே, நீ எவ்வாறு விரும்புகிறாயோ அவ்வாறே ஆகட்டும் என்று அவன் வேண்டியவாறே திருவாய்மலர்ந்து வரமளித்தார். இதற்குள் தேவர்களும் தூய இடையும் இதயம் படைத்த ரிஷிகளும் அங்கு வந்து கூடினர். சிவபெருமானை போற்றி தொழுதனர். பின், இறைவா, தாங்கள் உலக நலன் கருதி இங்கேயே நிலைத்து வாசம் செய்ய வேண்டும் என வேண்டினர். சிவபிரானும் உலக நலன் கருதி தேவர்களின் வேண்டுதலை ஏற்றார். அங்கிருந்த ஒரே ஒரு ஓங்கார லிங்கமே இரண்டாக ஆயிற்று. பிரணவமான ஓங்காரத்தில் நிலை நிற்கும் இறைவன் ஓங்காரேஸ்வரர் என புகழப்பட்டார். விந்தியன் பிடித்து பூஜை செய்த மண்ணாளாகிய பார்த்திவலிங்கத்தில் எந்த சிவபரம்பொருளின் அருட்பெருஞ்சோதி நிலைந்து நிற்கிறதோ அந்த பரமேஸ்வரர் அமலேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். இந்த ஓங்காரேஸ்வரரும் அமலேஸ்வரரும் அடியார்களது விருப்பங்களை வாரி வழங்குவனவாகும். அப்பொழுது தேவர்களும் ரிஷி முனிவர்களும் அவ்விரண்டு சிவலிங்கங்களையும் பக்தியோடு பூஜித்தனர். அதனால் மகிழ்ந்த சிவனாரிடம் பல பல வரங்களை பெற்றனர். பின் அவரவர்கள் தங்கள் தங்கள் உலகு சென்றனர். விந்திய மலையரசன் மகிழ்ச்சி கொண்டான். விரும்பிய வரனை பெற்று மனத்தாங்களை ஒழித்தான். இவ்வாறு சிவபிரானை பூஜிப்பவர் திரும்பவும் தாயின் கருவறையில் காணார். அதாவது கருவறையில் கிடந்துழலும் பிறவி பெறார். சர்வ நிச்சயமாக தங்கள் மனைவி மன விருப்பங்களை பெறுவார்கள். சர்வ நிச்சயமாக தங்கள் மன விருப்பங்களை பெறுவார்கள். முனிவர்களே, ஓங்கார தலத்தில் இறைவன் ஓங்காரேஸ்வரராக தோன்றியதையும் அவரை பூஜிப்பதால் பெறும் நன்மைகள் நலன்களையும் இதுவரை கூறினேன் அல்லவா? இனி கேதாரேஸ்வர ஜோதிலிங்கத்தை பற்றி கூறுவேனாக.